আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিহিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহাবিহি আজমাইন। ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ লাহারাল ফাসাদ ফিল বাররি ওয়াল বাহর বিমা কাসাবাত আইদিন নাস ওয়া ক্বালান নাবিয়্যু সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম আল্লাহুম্মা ইন্নী আউযু বিকা মিনাল হাম্মি ওয়াল হুজুন আও কামা ক্বালা আলাইহিস সালাতু ওয়াস সালাম। صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்கும் வந்து சேருகிற ஒரு சாதனம் கவலை. கவலை இல்லாத மனிதர்களை உலகத்திலே காணவே முடியாது. இந்த கவலைகள் குறித்து, இது நீங்குகிற வழிகள் குறித்து மார்க்கம் சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. ஏறத்தாழ புத்தகங்கள் எழுதுவார்கள் ஒரு டஜன் கவலைகள், அதை நீக்குகிற வழிகளும் ஒரு டஜனை எழுதி கொடுக்கிறார்கள். 12 வகையான கவலைகள், அதை நீக்கும் வழிகளும் 12 வகையில் அமைந்திருக்கிறது என்று எழுதுவார்கள். அதில் ஒன்று ஹுக்கூமத் அரசால் ஏற்படுகிற கவலை. இன்றைக்கு சமுதாயத்திற்கு அரசாங்கத்தால் ஏற்படுகிற கவலைகளும் ஏராளம் உண்டு. திடீரென்று விலைவாசிகள் உயர்த்தப்படும், திடீரென்று ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குகிறது, ஒரு சமுதாயம் அழிக்கப்படுகிறது, அப்பாவி சமுதாயங்கள் சமுதாயத்திலே இல்லாதவாறு ஒழிக்கப்படுகிறது, குழந்தைகள் வரை அழிக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபால் ஏற்பட்ட கவலைகள் சமுதாயத்திற்கு ஒன்றல்ல இரண்டல்ல. வரலாறுகளை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு இடத்திலே வந்து கேட்கிறார்கள், கவலையோடு கேட்கிறார்கள், தாயே அஸ்மா, என்னை மக்கமா நகரத்திலே, புனிதமான நகரத்திலே, காபத்துல்லா அமைந்திருக்கிற இடத்திலே, வமன் தஹலஹு கான ஆமினா, அதற்குள்ளே நுழைந்து விட்டால் அவர் அச்சமற்றவராக வாழலாம், யாரும் எதையும் துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று புனிதமாக்கப்பட்ட அந்த இடத்திலே என்னை கொல்ல வேண்டும் என்று நாடுகிறார் ஹஜ்ஜாஜ். தாய் சொன்ன பதில், கவலைப்படாதே மகனே, மரணத்தில் உயர்ந்த மரணமாக இருக்கிற ஷஹாதத்தை அல்லாஹ் உனக்கு அளிக்க விரும்புகிறான் மகனே, காபாவிலே இறக்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் மகனே, கவலைப்படாதே என்று தாய் ஆறுதல் அளிக்கிறார்கள். அடுத்து அப்துல்லாஹி இப்னு சுபைர் அலி அல்லாஹ் தாயிடத்திலே சொன்னார்கள், அம்மா, என்னை சாதாரணமாக கொல்ல விரும்பவில்லை ஹஜ்ஜாஜ், துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், ஒவ்வொரு உறுப்புக்களும் தனித்தனியாக சிதறடிக்கப்பட வேண்டும் என்று ஹஜ்ஜாஜ் விரும்புகிறார். இதை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று தாயிடத்திலே தன் கவலையை வெளிப்படுத்த தாய் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், மகனே கவலைப்படாதே, அறுத்த ஆடு துண்டு ஓடுவதை பற்றி அது கவலைப்படாது. ஆடு அறுக்கப்பட்டதற்கு பிறகு 1000 துண்டு ஓட்டால் அதற்கு என்ன கவலை இருக்கிறது? நீ ஷஹாதத்தானதற்கு பிறகு உன்னை என்ன செய்யப்படும் என்று கவலைப்படாதே மகனே என்று கண் தெரியாத அந்த தாய் தன்னுடைய மகனுடைய முதுகிலே தடவி கொடுக்கிற பொழுது கவச ஆடையை அணிந்திருக்கிறார்கள் அப்துல்லாஹி இப்னு சுபைர். இந்த ஆடை வேண்டாம் மகனே, உனக்கு ஷஹாதத்தாகிற உனக்கு எதற்கு ஆடை தேவை என்று மகனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிய வரலாறுகளை பார்க்கிறோம். அரசாங்கத்தால் ஒவ்வொரு அமைப்பிலேயும் கவலைகள் வந்து கொண்டிருந்தது. எல்லா காலங்களிலும் அரசாலும் சமுதாயத்திற்கு கவலைகள் உண்டு. அடுத்தும் விளக்குவார்கள், மாசியத்தால் பாவம் செய்ததற்கு பிறகு ஒரு கவலை வரும். இதை அல்லாஹ் இயற்கையாகவே அமைத்திருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா அதுக்கு பின்னாடி அல்லாஹ் மனதிலே ஒரு கவலையை போட்டு விடுவான், ஆகா இவ்வாறு நாம் செய்து விட்டோமே என்று ஒரு அச்சம் வந்துவிடும். இதற்கும் ஹதீஸிலே நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும். மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்திலே வந்து சொல்லுவார்கள், நாயகமே, நான் தவறு செய்து விட்டேன், நாயகமே, நான் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன், நாயகமே, பெருமானார் திரும்பி அமருவார்கள், திரும்பவும் என்று சொல்லுவார். பெருமானார் திரும்பி அமர்கிறார்கள், திரும்பவும் என்று சொல்லுகிறார். நாயகம் நாலு மூலைகளும் திரும்பினார்கள், நாலாபுரமும் வந்து சொல்ல. ஒரு திருமணம் முடித்தவராக இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜும் என்ற இஸ்லாமிய சட்டத்தை, கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்தினார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். தவறை ஏற்றுக்கொள்ளுகிறார், தவறின் கவலை இவருக்கு வந்துவிட்டது. இம்ராத்தி ஆமிதியா பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார்கள், நானும் தவறு செய்துவிட்டேன் நாயகமே, கர்ப்பமான பெண்மணி தவறு செய்துவிட்டேன், தவறின் கவலை. பெருமானார் இடத்திலே வந்து சொன்னார்கள், பெருமானார் சொன்னார்கள், குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் தண்டனை என்றார்கள். குழந்தை பிறக்கிறது, கையோடு கொண்டு வருகிறார், தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற ஆசை அந்த பெண்மணிக்கு கவலை விட்டுவிடவில்லை. பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறார், நாயகமே குழந்தை பிறந்து விட்டது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். குழந்தைக்கு பால் குடி முடிந்ததற்கு பிறகுதான் என்று பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். பால் குடி முடிந்ததற்கு பிறகு அந்த குழந்தை கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதை கடித்துக் கொண்டே வருகிறது. நாயகமே ரொட்டியை சாப்பிடுகிற அளவிற்கு இந்த குழந்தை பக்குவத்தை பெற்றுவிட்டது, நாயகமே எனக்கு தண்டனை கொடுங்கள் நாயகமே என்று கேட்கிறார். என்றோ செய்த பாவத்திற்கு இன்றைக்கும் கவலைப்பட்டால் அந்த பெருமானார் தண்டனை கொடுக்கிறார்கள். கொடுக்கிற பொழுது ஹாலிஜி பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் சாபம் இந்த பெண்ணுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிற பொழுது பெருமானாரின் முகம் மாறிவிட்டது. பெருமானாரின் முகம் மாறிவிட்டது. ஹாலித் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாய்? இந்த பெண்மணி ஒரு தௌபா செய்திருக்கிறாள், தன் பாவத்தை ஏற்றிருக்கிறார், அவள் கொண்ட அந்த கவலை இருக்கிறதே, கவலையால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான், அந்த மன்னிப்பு இந்த மதினாவையே விசாலமாக்கிக் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மஅசியத்திற்கு பிறகும் கவலை வரும், பாவத்திற்கு பிறகு இதனாலும் கவலை வரும். மூன்றாவதாக எழுதுவார்கள் ஃபுக்ஹாக்கள், அடுத்தவர்களுக்கு அநீதி அளித்து விட்டால் இயற்கையாகவே அல்லாஹ் கவலையை கொடுத்து விடுவான். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அநீதியை அளிக்கிறார் என்றால் இயற்கையிலேயே கவலை வரும். இன்றைக்கு அந்த கவலை இல்லாமலேயே நிறைய பேர் அநீதி அளிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு நீதமாக நடந்திருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பெற்றோருக்கு அநீதி, அல்லாஹ்வுக்கு அநீதி, ரசூலுக்கு அநீதி, மனைவிக்கு அநீதி, மக்களுக்கு அநீதி, சொந்த பந்தங்களுக்கு அநீதி, மக்களுக்கு அநீதி என்று அநீதியின் பட்டியல் ஏற்படுகிற கவலைகள். நான்காவதாக புக்ககாக்கள் எழுதுவார்கள், மசாயிபு துன்யா, உலகத்திலே அல்லாஹ் சில முசீபத்துகளை கொடுப்பான், அதனாலும் கவலை வந்துவிடும். அவர்கள் நோய் நல்லா தான் இருப்பார், சாப்பிட்டது செரிக்கவில்லை, டாக்டர் இடத்திலே போனார், உள்ளே ஒரு கட்டி இருக்கிறது, அந்த கட்டி கேன்சர் கட்டியை போன்று தெரிகிறது, முடிஞ்சதை சொன்ன சில வார்த்தைகளால் நொந்து நூலாகக்கூடிய கவலைகள் உருவாகிவிடுகிறது. நன்றாக டாக்டர் இடத்திலே சென்றார், பிரஷர் அதிகமாக இருக்கிறது என்றார், அதோடு அவருக்கு முடிந்தது. சுகர் என்றார், சுகரின் கவலையிலேயே மெலிந்து போன சமுதாயம் ஏராளம் உண்டு. இப்படி அம்ராள்களால் கவலைகள் இன்றைக்கு நடைமுறையை நாம் கண்டுகொண்டோம். கெட்ட மனைவி ஒருவருக்கு அமைகிறது, மசாயிபு துன்யா. அதனாலதான் மனைவி நல்லவனாக ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை கேளுங்கள் என்றார்கள். விளக்கம் அளிக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே எனக்கு நல்ல மனைவியை கொடுப்பாயாக, மறு உலகத்திலேயும் எனக்கு நல்ல மனைவியை கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மருமகனார் அலிரலி அல்லாஹு தஆலா கேட்க சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில நல்ல மனைவி கிடைக்கல, அவருக்கு நரகம் இங்கேயே வந்துருச்சு. இந்த உலகத்திலே நல்ல மனைவி மட்டும் கிடைத்து விட்டால் அவர் இங்கேயே சொர்க்கவாசி, வேறு எங்கும் போக தேவை. ஆனால் சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். இதனாலும் கவலைகள், மசாயிபு துன்யா, உலகத்தினுடைய முசீபத்துகளாலும் நிறைய பேர்கள் கவலைப்படுகிறோம். ஐந்தாவது கவலைக்கான காரணத்தை எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், எதிர்காலத்தை நினைத்துப்படுகிற கவலைகள். நம்ம குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது? குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுதல் இது கூடாத கவலை அல்ல, தேவையான கவலை. இப்பொழுதே கலாச்சார சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தில் கலாச்சாரம் எப்படி இருக்குமோ, அந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது, நம்முடைய வாழையடி வாழையாக நல்லொழுக்கம் கொண்ட குழந்தைகளாக நம் குழந்தைகள் வாழ வேண்டுமே என்ற கவலை உலகத்திலே உருவாக வேண்டும். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா என்பவர்கள் இந்த கவலைப்படுவார்களா? எதிர்காலத்திலே தன் குழந்தைகள் இப்படி உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் இடத்திலே ஒவ்வொரு நாளும் நான் பொறுப்பை சாட்டுகிறேன் என்று குழந்தைகளுக்காக பொறுப்பு சாட்டுகிற துஆ கேட்கிற பழக்கம் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவிடத்திலே இருந்ததாக வரலாறுகள் சொல்லும். அப்ப எதிர்காலத்தை பற்றிய கவலைகள். ஆறாவது ஒரு வகையான கவலையை புகாக்கள் அறிமுகப்படுத்துவார்கள், அதுதான் தாவத்து பற்றிய கவலைகள். இன்றைக்கு அந்த கவலை சமுதாயத்தில் நமக்கு கிடையாது. நாம் மட்டும் முஸ்லீமாக இலவசமாக முஸ்லீமாகி விட்டோம். நம்மால் ஒருவர் முஸ்லீமானாரா? நம்முடைய இஸ்லாமிய சட்டத்தை, இஸ்லாமிய திட்டத்தை, இஸ்லாமிய பண்பாடுகளை நம்முடைய தோழர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, படித்த தோழர்களுக்கு ஒரே ஒரு பண்பாட்டை நாம் கொடுத்திருக்கிறோமா என்ற கவலை என்றாவது வந்திருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிற வேளையிலே அதை பயன்படுத்துகிற பழக்கம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு உண்டு. நாயகத்தினுடைய சந்தோஷத்தை பக்குவமாக அமர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். பெருமானார் சந்தோஷமாக அமருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அருகிலே போய் கேட்டார்களாம், நாயகமே, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே நான் நினைக்கிறேன் பெரிய கஷ்டமாக உகது போர்க்களத்தை தான் நினைக்கிறேன். நாயகமே, வேறு எந்த போர்க்களத்திற்கும் நீங்கள் சென்று தோல்வி கண்டு திரும்பியதில்லை நாயகமே. ஆனால் உகது போர்க்களத்திலே உங்களுடைய பற்கள் சகிதாக்கப்பட்டது நாயகமே, இரத்தக்கரையாகி விட்டீர்கள் நாயகமே. இந்த உகதை விட பெரிய கஷ்டம் உங்களுக்கு ஏதாவது நிகழ்ந்தது உண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். சந்தோஷமாக இருந்த நபிகள் பெருமானாரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுகிறது. பெருமானார் சொன்னார்கள், உகது என்னமா கஷ்டம்? உகதிலே நான் கஷ்டப்படவில்லை அம்மா, இதை விட பெரிய கஷ்டம் உண்டு, தாயிஃபிலே நான் சந்தித்தேன் என்றார்கள் பெருமானார். ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக அங்கே நான் சென்ற பொழுது அந்த சமுதாய மக்களில் ஒருவர் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. கல்லால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள். நான் கவலைப்படுவதை கண்டு ஜிப்ரஹீல் இறங்கி விட்டார்கள் ஆயிஷா, ஜிப்ரஹீல் இறங்கி விட்டார்கள் ஆயிஷா. இறங்கி சொன்னார்கள், இரண்டு மலைகளுக்கு இடையிலே வைத்து இந்த சமுதாயத்தை நசுக்கி நாசப்படுத்தி விடட்டுமா நாயகமே என்று கேட்கிற பொழுது, வேண்டாம் வேண்டாம், இவர்களின் பிச்சலங்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன், அதை விட எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஆயிஷா என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு விடல, வேறு ஏதாவது கஷ்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறதா நாயகமே என்று கேட்கிற பொழுது, ஆமாம், எனக்கு நிறைய கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதிலே ஒன்று, மேராஜ் பயணத்திற்கு சென்று உலகத்திலே யாருமே செய்ய முடியாத சாதனை, அல்லாஹ்வை நேரடியாக காணுகிற சாதனை. உலகத்திலே 100,000+ மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், லட்சியவாதிகளாக இருந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் யாருக்கும் கொடுக்காத சாதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்லாஹ்வை நேரடியாக காணுகிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். அந்த வாய்ப்பை பெற்ற நான் வந்து மக்களிடத்திலே சுபச்செய்தியாக அதை சொல்லுகிற பொழுது யாரும் ஏற்கவில்லை ஆயிஷா, யாரும் ஏற்கவில்லை ஆயிஷா. இந்த நேரத்தில் என்னை எவ்வளவு கவலைப்படுத்தினார்கள் தெரியுமா? நீ வானத்தை பற்றி விட்டுவிடு, முதல் வானத்தை விட்டுவிடு, இறைவனை விட்டுவிடு, பைத்துல் முக்கத்தசுக்கு சென்றதாக சொல்லுகிறாயே, அதில் எத்தனை ஜன்னல்கள் இருந்தது, எத்தனை தூண் இருந்தது, எத்தனை கதவு இருந்தது, இதை சொல்லும் பார்க்கலாம் என்று என்னை கவலைப்படுத்தினார்கள் ஆயிஷா. அந்த கவலையில் இருக்கிற பொழுது உடனே எனக்கு காட்டப்பட்டது ஆயிஷா, என் கவலையை என் ரப்பு பார்த்து கொண்டான் ஆயிஷா. உடனே பைத்துல் முக்கத்தசை காட்டினான், நேரடியாக பார்த்து இத்தனை ஜன்னல்கள், இத்தனை கதவுகள், இத்தனை தூண்கள் இருக்கிறது என்று சொன்னேன் ஆயிஷா. இந்த கவலையெல்லாம் நான் நிறையப்பட்டிருக்கிறேன் ஆயிஷா என்று ஆயிஷா ரலியல்லாஹுக்கு பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமளிக்கிறார்கள். இப்படி உலகத்திலே வாழுகிற பொழுது பெருமானார் நிறைய கவலைகளை பட்டிருக்கிறார். இந்த மாதிரி கவலைகள் தாவத்தினுடைய நேரத்தில் ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற கவலைகளும் உண்டு. இபாதத்து சம்பந்தமான கவலைகள் இதுவும் இந்த சமுதாயத்திலே இல்லை என்று நான் நினைக்கிறேன். தனக்கே இபாதத்தை பற்றிய கவலை இல்லை. படைத்த நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அண்ணா படைத்த நோக்கமே, நம்மை படைத்த நோக்கமே, நாம் வாழுவதே அவனை வணங்குவதற்காகத்தான். ஆனா அவனையே மறந்து விட்டோமே. நாம் இபாதம் செய்தது மட்டும் போதாது, நம்முடைய பிச்சலங்கள், வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கவலை என்றைக்காவது வந்திருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எப்படி கவலை இருந்தது என்றால், வரலாறுகளை பார்க்கிறோம், தொழுகைக்கு எல்லோரையும் எப்படி ஒன்று சேர்ப்பது என்ற கவலை இருந்ததாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் எல்லாம் நிறைய வந்து விட்டார்கள் மதீனா நகரத்திலே. எப்படி இவர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது? ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை உண்டு. அது நாயகத்தினுடைய பள்ளியிலே தொழுதால் 50,000 மடங்கு நன்மை உண்டு. இந்த நபித்தோழர்களை எப்படி ஒன்று சேர்ப்பது என்ற கவலை பெருமானாருக்கு ஆட்டிப்படைந்தது. இபாதாத்துக்கு மக்களை ஒன்று சேர்க்கிற கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள். ஒருவர் சொன்னார், நெருப்பை மூட்டலாம், அதை பார்த்து எல்லோரும் தொழுகைக்கு வந்து விடுவார்கள். பெருமானார் இதை சரியாக கருதவில்லை. ஒருவர் சொன்னார், ஊது குழலை போன்று கர்ணை வைத்து ஊதலாம், அதை வைத்து வந்து விடுவார். இன்னொருவர் சொன்னார், நாக்கூர் டபரா அடிக்கலாம், நகரா அடிக்கலாம், அதை வைத்து வந்து விடுவார்கள். பெருமானாருக்கு இருந்த போதிலும் கூட இதெல்லாம் திருப்திப்படவில்லை. அன்று இரவு எல்லோரும் தூங்குகிறார்கள். ஒரு சஹாபி அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பாவினுடைய கனவிலே இரண்டு பேர்களை கண்டார். ஒருவர் எப்படி தொழுகைக்கு அழைப்பது என்று கேட்டார். அதற்கு மற்றொருவர் பதில் சொன்னார், வாங்கு என்ற முறை இருக்கிறது, அப்படி மக்களை அழைக்கலாம் என்று வாங்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று வாங்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த வாங்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது. மறுநாள் காலை வேகமாக எழுந்து பெருமானார் இடத்திலே வருகிறார். வந்து சொன்னார், நாயகமே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நாயகமே என்று சொல்ல பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து அப்பொழுதே சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். வாங்கு சொல்லப்படுகிறது. பெருமானாரினுடைய கவலைக்கு அதற்கான விளக்கம் அன்று காலையே கிடைத்தது. வாங்கு சொல்லி முடிச்ச உடனே உமர் அலி அல்லாஹு தஆலா வேகமாக வேஷ்டி சரியா கூட கட்டல இழுத்து கொண்டே ஓடி வருகிறார்கள். நாயகம், ஏன் உமரே இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்க, நாயகமே, நேற்று இரவுதான் நான் கனவு கண்டேன் நாயகமே, அதற்குள் இப்படி நடந்து விட்டதே நாயகமே. அப்துல்லா என்ன கனவை கண்டாரோ அதே கனவை உமர் அலி அல்லாஹும் கண்டார்கள். உமர் அலி அல்லாஹ் கவலைப்பட்டார்களாம், அப்துல்லானால் இந்த சட்டம் உலகத்திற்கு அறிமுகமானது, என்னால் அறிமுகமாக இருந்தால் எல்லா பாங்கினுடைய நன்மையும் எனக்கு கிடைத்திருக்குமே என்று உமர் அலி அல்லாஹு தஆலா இதற்கும் கவலைப்பட்டார்கள் என்ற வரலாறு கிடைப்பார். அப்ப ஹம்முல் இபாதா, இபாதத்துக்கான கவலை நபித்தோழர்களிடத்திலே இருந்தது. இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த கவலைகள் உண்டா எண்ணி பார்க்கிறோம். இதை போன்று சாதிக்குகள் காதிவாக்குகிற பொழுது, உண்மையாளரை பொய்ப்படுத்துகிற பொழுதும் கவலை ஏற்படும். ஒருத்தர் உண்மையை சொல்லுகிற பொழுது, அவரை பொய்யாக்குகிற பொழுது கவலைகள் இயற்கையாகவே வருவதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இது நடந்தது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபே பொய்ப்படுத்துகிறார். ஏற்ற அபூ தாலிப் இறக்கிற தருவாயிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள், எனக்கு அரணாக இருந்த சிறிய தந்தை அபூ தாலிபே என்று கேட்கிற பொழுது, இல்லை முடியாது, என்னுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியைத்தான் நான் கையாளுவேன் என்று சொன்னார்களே, அந்த கவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு கடைசி வரை தீரவில்லை. உண்மையாளரை அரணாக இருந்தவர்களே பொய்ப்படுத்துகிறார்களே என்ற கவலை, துஹ்மத்துடைய கவலை. ஒன்பதாவது ஒரு கவலை இருக்கிறது, துஹ்மத். ஒருவரை இட்டு கட்டினால், ஒரு பெண்ணை இட்டு கட்டினால் ஏற்படுகிற கவலைகள் இருக்கிறது. இதுவும் மனதை விட்டு அழிக்க முடியாத கவலை. வரலாறுகள்ல பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை இட்டு கட்டப்பட்டார்கள். பனு முஸ்தலிக் போர்க்களம் நடக்கிறது. போர்க்களம் முடிந்து வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக சென்றார்கள். அதற்குள் வாகனம் புறப்பட்டு மதீனா சென்று விட்டது. அதே இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹ் அமர்ந்து கொண்டார்கள். பின்னால் வருகிற படைகளுக்கு பின்னால் வருகிற சஃப்வான் இப்னு அச்சல் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஒட்டகையிலே ஆயிஷா ரலியல்லாஹுவை மதீனாவுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். மதீனாவில் இருக்கிற முனாஃபிக்கீன்கள் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரின் மீதும் பெருமானாரது மனைவிகளின் மீதும் இட்டுக்கட்டை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் ஏதேனும் கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிற பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உடனே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கடுமையான கவலை, ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கும் கடுமையான கவலை. இந்த கவலையை நீக்குவதற்காக சூரத்து நூரிலே அல்லாஹ் 11 வசனங்களை இறக்கிக் கொண்டு உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை நீக்க, ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய கவலையை நீக்க 11 வசனங்கள் வேறு எந்த பெண்மணிக்கும் கிடைக்கவில்லை. பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு ஆயிஷாவை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆயிஷாவினுடைய கவலை, துஹ்மத், இட்டுக்கட்டினால் ஏற்படுகிற கவலையும் உண்டு. ஆயிஷாவே சொல்லுவார்கள், என்னும் நான் அழுது அழுது என்னுடைய கண்கள் எல்லாம் உறைந்து போய்விட்டது, இதற்கு மேல் கண்ணீர் வருவதற்கு வழியே இல்லை என்று தன்னை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால்,
உம்முஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாய் ஆயிஷா எந்த அளவிற்கு கவலைப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிப்பார்கள். இதே ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் ஒரு பெண்மணி, நீக்ரோ பெண்மணி, நீக்ரோ பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் வந்து வேலை செய்வார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த நீக்ரோ பெண்மணி இடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதா, கவலையான காரணங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது அந்த நீக்ரோ சொல்லுவார்கள், புகாரியிலே பதிவாகி இருக்கிற ஹதீஸிலே யோமுல் விசா மின தாஜீப் என்று சொல்லி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹுக்கு புரியல, மா யோமுல் விசா, அது என்ன யோமுல் விசா, தலகாணியின் நாள், இது ஆச்சரியமான நாள் என்றார்கள் ஆயிஷா. அது என்ன தலகாணியின் நாள், ஆச்சரியமான நாள், நான் அந்த கருப்பு பெண்மணி சொன்னார்கள், நான் ஒரு வீட்டிலே வேலை செய்தேன், பணக்கார வீட்டிலே, தலகாணிக்கு மேலே நகைகளை வைத்திருந்தார்கள், அதை ஒரு பறவை கறி என்று நினைத்து அந்த நகைகளை கொத்திக் கொண்டு சென்று விட்டது. நகைகளை பறவை கறி என்று நினைத்து எடுத்து சென்றது. ஆனால் வீட்டினர்கள் எல்லாம் என்னை சந்தேகப்பட்டார்கள். இது சாதாரணமா நடைமுறையில உள்ளது. ஒரு வீட்டுல வேலைக்காரமா வந்திருக்கும் போது வீட்டுல ஏதாவது காணாம போச்சுன்னா உங்க சிந்தனை போறதே அந்த வேலைக்காரமா மேலதான். கூப்பிட்டு விட்டு மிரட்டி மிரட்டின்னு மிரட்டி அப்பாவி பெண்மணிகள் தாக்கப்படுகிற வழக்கம் சாதாரணமாக உண்டு. அதை போன்றே அந்த பெண்மணியை அழைத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். கடைசியில் அந்த பெண்மணி ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், எந்த அளவிற்கு என்னை ஆய்வு செய்தார்கள் என்றால் மேலாடை எல்லாம் கலட்டப்பட்டு ஆய்வு செய்து விட்டார்கள், கீழாடை கலட்டப்படுகிற சூழல் வருகிற பொழுது எந்த பறவை நான் கவலைப்பட்டேன், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டேன், எந்த பறவை அந்த நகையை எடுத்து சென்றதோ அதே பறவை அந்த வீட்டிலே கொண்டு வந்து நகையை போட்டது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், அல்லாஹ் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றி இருக்கிறான், இதுதான் என் வாழ்க்கையிலே நடந்த சந்தோஷமும் கூட கவலையும் கூட என்று ஆயிஷா ரலியல்லாஹு விடத்திலே அந்த சௌதா நீக்ரோ பெண்மணி சொன்ன வரலாறுகளையும் ஆயிஷா ரலியல்லாஹு சித்தரிக்கிறார்கள். இப்படி இட்டுக்கட்டாலும் கவலைகள் ஏற்படும். பத்தாவது ஒரு கவலையை அறிமுகப்படுத்துகிறார்கள், மௌத்துக்கு பின்னாடி நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பம் என்னாகுமோ என்ற கவலை. இதுவும் நிறைய பேர்களுக்கு உண்டு. பெருமானாருக்கே இந்த கவலை இருந்தது வரலாறுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்துக்கு பிறகு 11 மனைவிமார்கள், இவர்களின் நிலை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். இதனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மனதிலே உறுதி கொண்டார்கள், நான் வாழுகிற காலம் முழுக்க நபிமார்களுடைய மனைவி யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 40,000 திருகம் கொடுத்து விடுகிறேன் என்று உறுதி கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 40,000 திருகங்களை ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவியாக இருக்கிற உம்முஹாத்துல் முஃமினுக்கு அளித்ததாக வரலாறுகள் உண்டு. இப்படி தனக்கு பின்னால் என்ன நடக்குமோ, நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ என்ற கவலை, பத்தாவது ஒரு கவலையை புக்ககாக்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகமாக நடந்து வருகிற கவலைகளில் அதிகம் ஒன்று கடன் பற்றிய கவலை. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு கடனை பத்தி கவலைப்படுறதில்லை, கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படுறான். கடை வாங்குற வரைக்கும் கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான். ஒரு இடத்துல மனைவிக்கு முன்னாடியே இன்னொருத்த முன்னாடி விழுந்தானான் காலில், 15,000 காலிலே விழுகிறான். எப்படியாவது 15,000 கொடுக்கணும். மனைவி சொல்றா, ஏய்யா 15,000 அவனி காலில் விழுகிறீங்க, அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை, 15,000 காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மனைவி யோசிக்கிற பொழுது சொன்னானா, 15,000 வாங்கறதுக்காக நான் ஒரு தடவை காலில் விழுந்தேன், ஏன்டவன் வாங்கறதுக்காக எத்தனை தடவை இனிமேல் விழுக போறான்னு பார்த்துக்கோ. கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலேயே வாங்குகிற ஆட்கள் சமுதாயத்திலே நிறைந்து விட்டார்கள். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் தனக்கு தேவை என்று வருகிற பொழுது எப்படியாவது குலைந்து வாங்கிவிட்டு மீண்டும் கொடுக்கிற பொழுது என்னிடத்தில் இருந்தால் பேங்கில் இருந்ததை போன்று, நான் வைத்தால் என்ன, நீங்கள் வைத்தால் என்ன என்றெல்லாம் சட்டம் பேசுகிற மேதாவிகள் சமுதாயத்தில் அதிகமாகிவிட்டார்கள். ஆனால் நபித்தோழர்களுக்கு பெருமானாருக்கு கடனை பற்றிய கவலைகள் நிறைய. பெருமானார் வஃபாத்தாகிற அன்றைக்கு கூட காலை தொழுகையை முடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமா? கடன்காரனாக நான் மரணிக்க விரும்பவில்லை என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் எழுகிறார், நாயகமே, என்னிடத்திலே மூன்று திருகத்தை நீங்கள் வாங்கியிருந்தீர்கள் நாயகமே, யோசித்து பாருங்கள் நாயகமே, ஒரு யாசகர் கேட்கிற பொழுது உங்களிடத்திலே காசு இல்லை நாயகமே, என்னிடத்திலே வாங்கி அந்த ஏழைக்கு கொடுத்தீர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், ஃபதலே, இவருடைய கடனை நீ தீர்த்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஜமல் போர்க்களம், உக்கிரமமான போர்க்களம் ஜமல், அதிலே தன்னுடைய மகன் அப்துல்லாஹுவை அழைத்து ஜுபைர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், மகனே, நான் யாருக்கும் அநீதி அளித்ததாக எனக்கு தெரியவில்லை மகனே, நான் யாரையும் ஏமாற்றியதாக எனக்கு தெரியவில்லை மகனே, மகனே, இந்த போர்க்களத்திலே நான் சஹீதாகி விடுவோனோ என்று நான் எண்ணுகிறேன் மகனே, ஷஹாதத்தை பற்றியும் நான் பயப்படவில்லை மகனே, ஆனால் எனக்கு கடன் இருக்கிறது மகனே, நான் இறந்து விட்டால் என்னுடைய சொத்துக்களை விற்று அந்த கடனை நிறைவேற்றி விடு மகனே என்று சொல்லிவிட்டு, மகனே, அது போக மீத சொத்துக்கள் இருக்குமே ஆனால் மகனே, அதை மற்றவர்களுக்கு பிரித்து கொடு மகனே, மொத்தம் ஒன்பது ஆம்பளை புள்ள ஒன்பது பெண் குழந்தை இருந்தது, என்னுடைய சொத்துக்கள் பத்தவில்லை என்றால் மகனே, என்னுடைய மௌலாவிடத்திலே நீ சொல் மகனே என்று சொல்லுகிறார்கள். மகன் கேட்கிறார், உங்களுக்கு யார் தந்தையே? ஜுபைரே, உங்களுக்கு யார் மூலா இருக்கிறார்? மூலாவிடத்திலே சொல்ல சொல்லுகிறீர்களே என்கிற பொழுது ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கும் உனக்கும் மூலாவாக இருக்கிற அந்த அல்லாஹ்விடத்திலே கேள் மகனே, அதை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்று இருக்கிறான் மகனே, நீ கேள் மகனே என்றார்கள். அவருக்கு இருந்த கடன் அன்றைக்கு 2 லட்சம் திருகம், சொத்துக்களை எல்லாம் வித்த அவள வரல, சொத்துக்களுக்கு விலை போட்டால் வரவில்லை. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அழுது அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். 2 மாதங்கள் தான் ஆனது. வரலாறுகள்ல பாக்குற சமீப காலத்துல திடீர்னு 300 ரூபாய்க்கு வித்த நிலம் ஒரு சதுரடி திடீர்னு 1000 ரூபாய் மாறிச்சு. அது அன்று நடக்கிறது 2-3 மாதங்களிலே பன்மடங்காக ஏறியது. கடன் போக ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு 1 லட்சம் திருகம் கொடுத்தார்களாம். அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் என்ற வரலாறுகளை பார்க்க, கடனை பற்றிய கவலைகளும் உண்டு சமுதாயத்தில், கனவு பற்றிய கவலைகளும் உண்டு. 12வது கவலையை ஃபுகஹாக்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள், கனவு குறித்த கவலைகள். நிறைய பேர் கனவு திடீர் என்று எழுந்து உட்கார்ந்து என்ன செய்வதென்றே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவே நேரம் இருக்காது, அவ்வளவு பெரிய கனவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இப்படி கனவு கொண்டிருக்கிறார். குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காணுகிறார்கள், பூமியினுடைய எல்லா பொக்கிஷங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்படுகிறது. பெருமானார் பெற்ற நாயகத்திற்கு 2 சவாரிகள் போடப்பட்டிருந்தது, கையில 2 விலங்குகள் போடப்பட்டிருந்தது. உலகத்தையே கொடுத்துட்டு கையில விலங்கு போட்டா, முன்னாடி எல்லாம் சாப்பாடு எல்லாம் நிறைய வச்சாச்சு, வச்சு சாப்பிட விடாமல் தடுத்தால் எப்படி இருக்கும்? பெருமானாருக்கு கடுமையான கவலை. கண்மணி நாயகம் எழுகிறார்கள், கவலைப்பட்டார்கள், மீண்டும் உறங்கினார்கள். ஹுமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள், அந்த 2 சவாரிகளையும் விலங்குகளையும் ஊதுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். கனவிலே 2 ஊதினார்கள், 2 உடைந்தது. பெருமானார் கனவிலேயே சந்தோஷம் அடைகிறார்கள். மறுநாள் காலை எழுந்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள், எனக்கு போட்ட 2 கனவுகள் வேறு யாரும் அல்ல, சாஹிபு சுனா சாஹிபு யமாமா என்றார்கள். 2 பேர்கள் தங்களை நபி என்று பிரகடனப்படுத்துவார்கள், அவர்கள் அணைந்து போவார்கள் என்று அல்லாஹ் விளக்கம் அளித்தார். சாஹிபு சுனா அஸ்வதுல் அனசி, இவனும் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அளிக்கப்பட்டார். 2வது சாஹிபுல் யமாமா முஸைலமத்துல் கத்தா நாயகத்தை பார்த்தே சொன்னா, நாயகமே, நபித்துவத்தை பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம், நீங்கள் எல்லாம் கிராமத்துக்கு நபியாக இருங்கள், நான் சிட்டிக்கு நபியாக இருக்கிறேன் என்று சொன்னவன் முஸைலமா. கடைசியிலே அவனும் அளிக்கப்பட்டான், வஹ்ஷியின் மூலமாக அழிக்கப்பட்டான், யமாமா போர்க்களத்திலே அழிக்கப்பட்டான் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி கவலைகள் பலவிதமாக இருக்கிறது என்று சொன்ன புக்ககாக்கள் அதற்கான நிவாரணங்களும் 1 டஜன் உண்டு என்று சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கவலையற்ற சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.